We've been thinking about God as a shepherd and we as a sheep.
Devan meiparai irukkar, naam aadugalai irukkrom endradhai kurithu naam dhyanithukondirukkrom.
We have to know the voice of God.
Devanudaiya sathathai naam arindhu kolla vendum.
So that we follow him and not follow any other shepherd.
Vera endha meipaniyum pinpatradapadi avareye naam pinpatra mudiyaga avarudaiya sathathai naam arindhulla irukka vendum.
And the mark of the good shepherd is that he lays down his life, gives up everything for the sheep.
Nalla meipanudi adayalam thanudaiya jeevaniye kodukkar ellavattiyum indha aadugalukkaga avar seigirar.
That's how I know the true good shepherd is.
Ippadi than naan yaar meiyana meipan nalla meipan endru arindhu kollugiren.
This is how people will know that I am also trying to be a shepherd like the good shepherd.
Nalla meipane pole naanum oru nalla meipanaga maara vendum endru ippadi than arindhu kolla mudiyum.
They will see that I have no interest in the things of this world.
Indha ulagathudaiya kaaryangalile enakku endha viruppamum illai endrum arindhu kolla vendum.
But they should also see that I have no interest in myself.
அதே சமயத்தில் என்னுடைய சுயத்திலையும் எனக்கு விருப்பம் இல்லை என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
That I have an interest only in God.
தேவனிலே மாத்திரமே எனக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும்.
That I find that that is something that is very attractive to me and other people.
மற்ற மக்களிடத்திலே அதுதான் எனக்கு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடிய காரியம்.
There are a lot of great preachers I can listen to.
நிறைய பெரிய பிரசங்கர்கள் இருக்கிறார்கள் நான் செவிகொடுத்து கேட்க முடியாக.
There are very lots of eloquent people and very gifted people that are now all on the internet, on YouTube and things like that.
YouTubeலயும் இணையதளங்களிலேயும் இருக்கக்கூடிய அநேக நல்ல பிரசங்கர்கள், சரளமாக பிரசங்கம் பண்ணக்கூடிய பிரசங்கர்கள் இருக்கிறார்கள்.
Lots of them. I don't have enough time to listen to all of them.
அவர்கள் எல்லாருக்கும் செவிகொடுப்பதற்கு எனக்கு நேரம் இல்லை. அவ்வளவு பிரசங்கர்கள் இருக்கிறார்கள்.
I find some people preaching very moving things about God.
தேவனை குறித்து மிகவும் உணர்ச்சியூட்டக்கூடிய விதத்தில் பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
I find people talking even about victory over sin.
பாவத்தின் மேல் வெற்றியை குறித்து பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறதை பார்க்கிறேன்.
But I'll tell you what I look for when I'm listening to a preacher.
நான் ஒரு பிரசங்கியாருக்கு செவி கொடுக்கும் பொழுது எதை நான் பார்க்கிறேன் என்றதை உங்களுக்கு சொல்கிறேன்.
Does he hate self?
சுயத்தை அவர் வெறுக்கிறாரா?
Does he see that the person who put Jesus to death is himself?
இயேசுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்த நபர் தான்தான் என்பதை பார்த்திருக்கிறாரா?
That the greatest enemy to God is within myself.
தேவனுக்குரிய மிகப்பெரிய சத்துரு எனக்குள்ளாக இருக்கிறான் என்பதை பார்த்திருக்கிறாரா?
In Romans 8 it says that my flesh is an enemy to God.
ரோமர் 8 அதிகாரத்திலே என்னுடைய மாம்சம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம்.
It has not died.
அது இன்னும் மரிக்கவில்லை.
I have to keep crucifying my flesh.
நான் என்னுடைய மாம்சத்தை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்க வேண்டும்.
So if I stand up and speak, I should speak as one who knows that the greatest enemy to God is within me.
நான் இங்கே நின்று பிரசங்கிக்கும் பொழுது ஒன்றை அறிந்தவனாய் பிரசங்கிக்கவன் என்னவென்றால் தேவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய அந்த சத்ரு இங்கே இருக்கக்கூடிய சுயமாகிய நான்.
He didn't die. The old man is dead, but my flesh is still alive.
பழைய மனுஷன் மரித்து விட்டானால் என்னுடைய மாம்சம் இன்னும் ஜீவனுள்ளதாய் இருக்கிறது.
Every day I must kill him.
ஒவ்வொரு நாளும் நான் கொல்ல வேண்டும்.
So I must stand there knowing that the greatest enemy is inside me.
ஆகவே தேவனுடைய பெரிய சத்ரு எனக்குள்ளாக இருக்கிறது என்பதை அறிந்தவனாய் நான் இங்கே நிற்கிறேன்.
So then I don't have a lot of advice for other people.
அப்படி இருக்குமானால் அநேகருக்கு நான் கொடுக்கக்கூடிய ஆலோசனை இருக்கும்.
I have to judge myself.
நான் என்ன நான் நியாயந்திருக்க வேண்டியிருக்கிறது.
This is the greatest enemy.
இதுதான் மிகப்பெரிய சத்ரு.
That's what I look for in people when they're speaking.
ஆகவே மக்கள் பேசும் பொழுது அது அவரிடத்தில் இருக்கிறதா என்பதை நான் பார்க்கிறேன்.
I find that such people have understood Jesus to be a shepherd who has laid down his life.
அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த மெய்ப்பனாக இயேசுவை அறிந்திருக்கிறார்கள்.
They too are made Jesus this hero who by laying down their lives too.
தங்களுடைய ஜீவனையும் அவர்கள் பணயமைப்பதினாலே ஒப்பு கொடுப்பதினாலே இயேசுவை தங்களுக்கு கதாநாயகனாக மாற்றிக் கொண்டார்கள்.
So I wanted to start by sharing a few thoughts from being a sheep with Jesus as the shepherd.
இயேசு மேய்ப்பனாக கொண்ட ஆடுகளாக நாம் எப்படி இருக்க முடியும் என்பதை குறித்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன்.
So I want to go to Psalm chapter 23.
ஆகவே சங்கீதம் 23 க்கு செல்வோம்.
That's the chapter that many of us may know.
நம்மில் அநேகர் அறிந்திருக்கக்கூடிய நல்ல ஒரு அதிகாரம்.
This is a psalm by David.
இது தாவீதினால் எழுதப்பட்ட ஒரு சங்கீதம்.
This is the relationship that God wants to have with me.
இந்த உறவை தான் தேவனோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
He is the good shepherd and I am the sheep.
அவர் நல்ல மேய்ப்பன், நான் ஆடு.
David was a shepherd. He knew what it meant to be a shepherd and how the sheep.
David தானாக ஒரு மேய்ப்பனாக இருந்தபடியாலே மேய்ப்பனாக இருப்பது என்றால் என்ன ஆடுகளாக இருப்பதனால் என்ன என்பதை நன்றாக அறிந்திருந்தார்.
So let's read verse 1. It says, "The Lord is my shepherd; I shall not want."
கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன். ஒன்றாம் வசனம்.
Now that to even say I do not want anything.
எனக்கு நான் தாழ்ச்சி அடையேன் என்றால் எனக்கு ஒன்றும் தேவையில்லை.
Is to say that God, you're more than enough.
அதனுடைய பொருள் என்னவென்றால் ஆண்டவரே நீரே போதுமானவர்.
That's what he's saying here.
அதுதான் இங்கே சொல்கிறார்.
That's the very first line.
அதான் முதல் வரி.
That is the meaning of the fact that God is my shepherd.
இதுதான் கர்த்தர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதனுடைய அர்த்தம்.
There's no 50-50 half in equal benefits. No, I don't want anything. I've got you, that's enough.
50% 50% என்ற அல்ல அல்லது பாதி பாதி என்ற அல்ல இல்லை ஆண்டவரே முழுமையாய் போதுமானவர்.
Now see what this looks like when for a sheep.
ஒரு ஆட்டிற்கு என்ன தேவை என்று பார்ப்போம்.
In the next verse he says,
அடுத்த வசனத்தில் சொல்கிறார்,
he makes me lie down in green pastures.
என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து.
Live near the banks of a river, so you see what green looks like.
புல்லுள்ள இடங்கள் என்றால் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் நீங்கள் டெல்டா பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்.
You tell me, what happens when you take a sheep to green pastures?
புல்லுள்ள இடங்களுக்கு பசுமையான இடங்களுக்கு ஆடுகளை கொண்டு சென்றால் என்ன செய்யும்?
What does a sheep do in green pastures?
பசுமையான புல்வெளியிலே ஒரு ஆடு என்ன செய்யும்?
It's the same thing a child does when it sees candy.
ஒரு candy அல்லது இனிப்பு மிட்டாயை பார்க்கும் பொழுது ஒரு குழந்தை அதை தான் செய்கிறது.
It eats it.
அந்த குழந்தை மிட்டாயை சாப்பிடுகிறது.
What does the good shepherd make the sheep do in green pastures?
அந்த பசும் புல்வெளியிலே அந்த ஆடுகளை என்ன செய்ய வைக்கிறார் மேய்ப்பன்?
Don't eat.
சாப்பிடக்கூடாது.
Lie down.
படு.
You said I'm more than enough.
நானே போதும் என்று நீ சொன்ன அல்லவா?
You said you didn't want anything.
ஆண்டவரே உம்மை அல்லாமல் எனக்கு வேறு ஒன்றும் தேவையில்லை என்று சொன்ன அல்லவா?
Green pastures, lie down.
பசுமையான புல்வெளிதான், புல்லை சாப்பிடக்கூடாது, ஒழுங்கா படுத்துரு.
Now we see whether we really mean what we say when we say, God, you're my shepherd, I don't want anything.
ஆண்டவரே நீரே என் மேய்ப்பர், எனக்கு உம்மை தவிர ஒன்றும் வேண்டாம் என்று சொல்லுவதனுடைய அர்த்தம் இப்பொழுது நாம் அர்த்தத்தோடு சொல்ல முடியுமா?
He says, come, let's go to green pastures.
வா, நாம் பசும் புல்வெளிக்கு போவோம்.
He makes me lie down.
அங்கே என்னை படுக்க வைக்கிறார். ஆங்கில வேதாந்தத்தில் படுக்க வைக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Lie down.
Why?
ஏன்?
Is he trying to torture me?
என்னை அவர் உபத்திரவப்படுத்துகிறாரா?
No.
இல்லை.
Because he wants to know me.
ஏனென்றால் அவர் என்னை அறிந்து கொள்ள, அந்த ஆடுகள் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்.
I know them and they know me.
அவைகள் என்னை அறிந்திருக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன்.
He wants the relationship.
அங்க ஒரு உறவு வேண்டும் என்று விரும்புகிறார்.
You will find out in this psalm the food comes later.
இந்த சங்கீதத்திலே பார்க்கிறோம் ஆகாரம் பின்னால் தான் வருகிறது.
He is not going to give you green pastures, he is going to give you a feast.
அவர் உங்களுக்கு ஏதோ பசும் புல்லை கொடுக்க போவதில்லை, அவர் பெரிய விருந்தை வைக்கிறார்.
But for now you lie down.
ஆனால் இப்பொழுதோ படுத்துரு, அமர்ந்திரு.
This is what God wants most of all.
நம்மில் அநேக இடத்தில் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் இதுதான்.
And then the next line, what happens when you go with quiet waters?
நீங்கள் அமர்ந்த தண்ணீரண்டையிலே போகும்பொழுது என்ன செய்கிறீர்கள்?
What does a sheep do when it sees water?
ஆடுகள் தண்ணீரண்டை போகும்போது என்ன செய்யும்?
It goes and drinks.
அது போய் தண்ணீர் குடிக்கும்.
Of course, that's what sheep do. They eat the grass and they drink the water.
அவைகள் புல்லை நன்றாக தின்றுவிட்டு தண்ணீரண்டையிலே போகும்போது தண்ணீரை பருகும்.
He doesn't make me drink in quiet waters. He makes me walk right next to it.
இங்கே பார்க்கிறோம் அவர் தண்ணீரண்டை குடிக்க வைப்பதில்லை, தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் அப்படியே நடத்துகிறார்.
When you and your wife are going to quiet waters, you don't go and go drink it, you walk beside it.
நீங்களும் உங்களுடைய மனைவியாரும் அமர்ந்த தண்ணீர் அண்டை போகும்போது நீங்கள் அதை போய் குடிப்பதில்லை, நீங்கள் அதை சுற்றிலும் நடக்கிறீர்கள். அருமையாக இருக்கிறது என்று.
Why? Because you want to talk to your wife.
ஏனென்றால் நீ உன்னுடைய மனைவியோடு கூட பேச விரும்புகிறாய், ஆகவே நடக்கிறாய்.
The feast is coming later.
விருந்து பின்னால் வருகிறது.
Right now I want to be with you.
இப்பொழுது நான் உன்னோடு கூட இருக்க வேண்டும்.
The green pastures are there, the water is there, but I want you.
இங்க பசுமையான புல்வெளி இருக்குது, அமர்ந்த தண்ணீர் இருக்குது, ஆனால் எனக்கு நீ வேண்டும்.
David understood this as a shepherd.
ஒரு மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய தாவீது இதை விளங்கிக் கொண்டார்.
He didn't see the sheep just as an animal. He cared for the sheep so deeply.
Indha aadugalai edho mirugamaga avar nenikkavillai andha aadugal mel avlo pachchamai avar karisinulavara irundar.
And so he says, so God is telling me, the first thing I want you to do is not feed you, I want to be with you.
Agave devan nenakku sollakudiya mudhal kaaryam enna vendal unnai naan boshikiren endra alla mudhalavathu naan unnai unakku arindhu kolla vendum uravu vendum.
I'm not here to take care of your physical needs first of all.
இங்கே நான் உடைய பௌதிகமான தேவைகளை பார்த்து சந்திப்பதற்காக பிரதானமாக நான் இங்கே இல்லை.
Because I want to do something much deeper than your food and your water.
உன்னுடைய ஆகாரம் தண்ணீர் இவைகளை காட்டிலும் ஆழமான ஒரு தேவையை நான் சந்திக்க விரும்புகிறேன்.
I want to restore you in your heart, in your soul, in your deepest part of you.
உன்னுடைய ஆத்மாவிலே, உன்னுடைய இருதயத்திலே ஆழமான பகுதியிலே ஒன்றை மனம் திரும்ப செய்ய வைக்க வேண்டும்.
If I don't fix that,
அதை நான் சரி செய்யாத பட்சத்தில்
you will keep on wanting green pastures and water and we'll never have a relationship.
உனக்கு எப்பொழுது பார்த்தாலும் பசும்புல்வெளி வேண்டும், தண்ணீர் வேண்டும், இதிலேயே இருந்து திளைத்து போயிருப்பாய், உறவே நீ ஒரு காலம் விரும்ப மாட்டாய்.
Jesus didn't come to make this world a better place.
இந்த உலகத்தை சற்று மேன்மையான ஒரு இடமாக மாற்றும்படிக்கு இயேசு வரவில்லை.
He came to draw all men up into him, to himself.
எல்லா மனிதர்களையும் தன்னண்டு ஈர்த்து கொள்ளும்படியாக அவர் வந்தார்.
If I be lifted up and he was lifted up on a cross, if I be lifted up, I will draw all men to myself.
நான் உயர்த்தப்படும் பொழுது, அதாவது சிலுவையிலே அவர் உயர்த்தப்படும் பொழுது எல்லாரையும் என்னிடத்தமாய் சேர்த்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார்.
Not to give them green pastures, but so that they can be with him.
அவர்களுக்கு புல் பசும் புல்வெளியை கொடுப்பதற்காக அல்ல, அவர்களோடு கூட இருக்கும்படியாக அவர் விரும்புகிறார்.
So he makes me lie down in green pastures.
ஆகவே பசும் புல்வெளியில் என்னை படுக்க செய்கிறார்.
And he makes me walk besides these waters.
அந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார்.
And he says,
நடக்க வைக்கிறார்.
I want to work on your heart.
உன்னுடைய உள்ளத்திலே நான் கிரியை செய்ய விரும்புகிறேன்.
I need to fix your heart.
நான் முதலாவது உன் இருதயத்தை பொருத்த வேண்டும்.
And he wants to see that in verse 3.
மூன்றாம் வசனம்.
He guides me in the paths of righteousness for his name's sake.
அவருடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளிலே நடத்துகிறார்.
He is not guiding me in the paths of righteousness.
அவர் என்னை நீதியின் பாதையிலே நடத்தவில்லை.
He is guiding me in the paths of righteousness for his name's sake.
அவருடைய நாமத்திற்காக அவர் நீதியின் பாதையிலே என்னை நடத்துகிறார்.
I don't want you to not sin.
நீ பாவம் செய்யாதிருக்கும்படியாக நான் விரும்பவில்லை.
I want you to not sin because you love my name so much.
நீ என்னுடைய நாமத்தை அதிகமாக நீ நேசிக்கிறபடினாலே நீ பாவம் செய்யக்கூடாது, அதை நீ விரும்பு.
I don't want you to stay away from lusting with your eyes and getting angry.
நீ கோபப்படாமல் கண்களினால் இச்சிக்காமல் இதற்கு விலை இருக்க வேண்டும் என்பது மட்டும் என்னுடைய விருப்பம் அல்ல.
I want you not to lust and I want you not to get angry because of my name.
என்னுடைய நாமத்தின் நிமித்தமாய் நீ கோபப்படக்கூடாது, நீ இச்சிக்க கூடாது என்று தான் நான் விரும்புகிறேன்.
See now how I understand why God needs me to lie down and be with him.
இப்பொழுது ஏன் தேவன் என்னை படுக்க வைக்கிறார், அவரோடு கூட இருக்க வைக்கிறார் என்று நான் அறிந்து கொள்கிறேன்.
Because I can tell you I've learned how not to be angry.
ஏனென்றால் நான் கோபப்படாமல் இருப்பது என்பதை கற்றுக்கொண்டேன் அவரிடத்தில்.
I can control my will.
என்னுடைய சித்தத்தை இப்பொழுது கட்டுப்படுத்த முடிகிறது.
I can stop my tongue.
என்னுடைய நாவை நிறுத்த முடியும்.
Some other religions also will teach you how to do this.
இதெல்லாம் செய்வதற்கு மற்ற மதங்களும் போதிக்கிறது தானே.
But how do I get such a respect for your name that that's the reason why I don't say?
உம்முடைய நாமத்திலே அவ்வளவு நான் மதிப்பு மரியாதை வைத்திருக்கிறபடினாலே நான் பாவம் செய்யல என்று சொல்ல முடியுமா?
He needs to teach me that.
அவர் எனக்கு போதிக்க வேண்டும்.
He needs to change my soul.
என்னுடைய ஆத்மாவை, என்னுடைய இதயத்தை அவர் மாற்ற விரும்புகிறார், தேற்ற விரும்புகிறார்.
He needs me to be still. He needs me to lie down.
அவர் என்னை அப்படியே அமர்ந்திருக்க செய்கிறார்.
Don't be worried about eating all the green pastures. You lie down there.
நீ பசும்புல்லை எல்லாம் சாப்பிட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். நீ முதலாவது படுத்துரு.
I need to do a surgery on your heart.
இப்பொழுது உன்னுடைய இதயத்திலே, உள்ளத்திலே ஒரு அறுவை சிகிச்சையை நான் செய்ய வேண்டும்.
You keep on eating all this food. I can't work on your heart.
நீ இந்த சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய், அப்படியானால் நான் உன் இதயத்திலே ஒரு வேலை செய்ய முடியாதே.
2 Corinthians 3:18 says that we are transformed by beholding him.
அவரை பார்ப்பதனாலே நாம் அவரை போல மறுபமாக்கப்படுகிறோம் என்று 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கிறோம்.
If I'm busy eating the green, I can't look at him.
நான் பசும்புல்வெளியை சாப்பிட்டுக் கொண்டிருப்பதிலேயே திளைத்து போயிருப்பேன் என்று சொன்னால் அவரை நான் பார்க்க முடியாமல் முடியாது.
God wants me to look at him and he says you I'll change your heart as you look at me.
ஆண்டவர் தன்னை நோக்கி நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை பார்த்துக்கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய இதயத்தை மாற்றுகிறார்.
Now these green pastures means lots of money, lots of comfort, many things you know in your own life.
பசும் புல்வெளி என்று சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே அதிகமான பணம், அதிகமான வசதி, சொகுசு போன்றவைகள் எல்லாம்.
God is saying return to me with all of your heart.
முழு இதயத்தோடும் என்னிடத்தில் பக்கமாய் திரும்பு என்று ஆண்டவர் சொல்கிறார்.
The Lord is my shepherd. I don't want.
கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார். நான் எனக்கு வேற ஒன்றும் வேண்டாம்.
You can give me green pastures, Lord. I'm going to look at you.
ஆண்டவரே, நீர் பசும் புல்வெளியை கொடுத்தாலும் நான் உம்மை நோக்கி பார்க்க போகிறேன்.
You can take me to quiet waters. I'm going to walk beside you.
அமிர்த தண்ணீரண்டே, நீர் என்னை கொண்டு போய் விட்டாலும் உம்மை நான் பார்க்கிறேன்.
Because I want to learn how to walk in the paths of righteousness for your name's sake.
ஏனென்றால் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக நான் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன்.
I can walk in the paths of righteousness.
நான் நீதியின் பாதையில் நடந்து விட முடியும்.
I'll control myself.
நான் என்னை நானே கட்டுப்படுத்துகிறேன்.
But Lord, I am still about me.
ஆனாலும் அது என்னை குறித்து தானே.
I want to be gripped with you.
ஆண்டவரே, நான் உம்மாலே பற்றி பிடிக்கப்பட வேண்டும்.
I think Jesus meditated on this when he was a young boy.
இயேசு சிறு பையனாக இருக்கும்போது இந்த சங்கீதத்தை வாசித்து தியானித்திருந்திருப்பார்.
So when he said, "Let me teach you how to pray."
நான் நீ எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறேன் என்று
சொன்னார். He said, "Our Father, hallowed be your name."
பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
Your name is what's most important, not sinning.
ஆண்டவரே, பாவம் செய்கிற விஷயமா பாவம் செய்யக்கூடாது என்ற விஷயம் அல்ல, உம்முடைய நாமம் தான் மேன்மையானது.
That's the motivation not to sin.
அதுதான் நாம் பாவம் செய்யாமல் இருக்க முடியாத நம்மை தூண்ட வேண்டும் அவருடைய நாமம்.
But Lord, I don't know how to do this. I don't know how to make my heart feel that way towards your name.
ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் நிமித்தமாய் இவளெல்லாம் செய்வதற்கு எனக்கு தெரியவில்லை ஆண்டவரே, என்னுடைய இதயத்திற்கு அறியவில்லை ஆண்டவரே.
Lord, you need to restore me.
ஆண்டவரே, என்னை தேற்றும்.
I'll keep looking at you.
நான் உம்மை நோக்கி பார்க்கிறேன்.
I'll keep beholding you.
உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே.
You do the transformation.
ஆண்டவரே, நீர் அந்த மறுரூபமாக்கும் வேலையை செய்யும்.
This is a different kind of victory over sin.
இது பாவத்தின் மேல் உள்ள வித்தியாசமான ஒரு வெற்றி.
So then it goes on to say in verse 4.
நான்காம் வசனத்தில் வாசிக்கிறோம்.
Even though I walk through the valley of the shadow of death.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும்
I fear no evil for
நான்
you.
பொல்லாப்புக்கு பயப்படேன்.
You are with me.
தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர்.
Your rod and your staff they comfort me.
உமது கோலும் உமது தடியும் எனை தேற்றும்.
So what is happening when I'm in the valley of the shadow of death?
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது?
What is happening to the sheep?
அங்கே ஆடுகளுக்கு என்ன நடக்கிறது?
This valley of the shadow of death must be a very dark place.
இந்த மரண இருள் என்பது இருளுள்ள ஒரு ஸ்தலம்.
It must be a very scary place.
அது பயமுள்ள ஒரு இடமாக இருக்கலாம்.
But God is trying to teach me, don't fear.
ஆனால் தேவன் பயப்படாதே என்று சொல்கிறார்.
Do not fear.
பயப்படாதே.
And you know how he teaches me that?
அதை எப்படி எனக்கு கற்றுக் கொடுக்கிறார் தெரியுமா?
With his rod and his staff.
அவருடைய கோல், அவருடைய தடி.
With the rod of discipline.
அவருடைய சிச்சை என்கிறதன கோல்.
He corrects me.
அவர் என்னை திருத்துகிறார்.
In the middle of the worst situations.
மிகவும் மோசமான சூழ்நிலையின் மத்தியிலே.
The staff pulls me out of danger.
அந்த கோல் என்னை ஆபத்திலிருந்து பிடுங்குகிற இழுக்கிறது என்னை.
And the rod is correcting me.
அந்த தடி என்னை திருத்துகிறது.
This is why a lot of us don't want Jesus to be our shepherd.
இதனால தான் அநேகர் இயேசுவை தன் மேய்ப்பராக இருக்க வேண்டும் என்று விரும்புவதில்லை.
We just want to escape.
அவர் அப்படியே தப்பி போக வேண்டும் என்று விரும்புகிறார்.
But in the worst situation, in the valley of the shadow of that God, the sheep is saying, it's your rod that's comforting me.
அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கஷ்டமான பிரச்சனையான பகுதியில் இருந்து அந்த ஆடு சொல்லுகிறது, உம்முடைய கோல், உம்முடைய தடி என்னை தேற்றுகிறது.
It doesn't feel good in the moment. We know that the rod doesn't feel good in the moment.
அந்த நேரத்திற்கு அந்த சிச்சை தடி நமக்கு நன்மையாய் தோன்றாது.
But they comfort me because they're saving me.
அவைகள் என்னை திருத்துகிற அப்படினால எனக்கு ஆறுதல் கொடுக்கிறது.
They are leading me in the paths of righteousness.
என்ன நீதியின் பாதையில் அவைகள் நடத்துகிறது.
After he does all of that, then we're ready to eat.
இதெல்லாம் செய்த பிறகு நாம் இப்பொழுது சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறோம்.
You see that even Jesus, when he prayed the Lord's Prayer, he says, "Give us our daily bread." After he takes care of all the other things about God's name and God's will.
தேவனுடைய நாமத்தை பற்றியும் தேவனுடைய சித்தத்தை பற்றியும் எல்லாம் சொல்லி முடித்த பிறகுதான் அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார்.
When Jesus was fasting for 40 days,
40 நாட்களாக இயேசு உபவாசம் எடுத்த பொழுது,
he too was saying, it's more important that I get words from God than to eat my food.
நான் சாப்பிடுவதை காட்டிலும் எனக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வேண்டும், அதுதான் எனக்கு முக்கியம் என்று சொன்னார்.
And the reason God didn't give me the food earlier is because he wanted me to have the food in the presence of my enemies.
என்னுடைய சத்துருக்களின் மத்தியிலே நான் சாப்பிட வேண்டும், விருந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்பினபடினாலே ஆரம்பத்திலே அவர் கொடுக்கவில்லை.
He wants me to live in triumph and to feast on God's word in the presence of my enemies.
என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக நான் ஜெயமெடுத்து ஒரு விருந்து சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார்.
It says that when Jesus conquered sin, he made a public display of them.
அவர் சத்துருவை மேல் வெற்றி சிறந்து அவர் அதை வெளியரங்கமான கோலமாக்கினார் என்று பார்க்கிறோம்.
God wants to make a public display of your enemies in front of you.
உங்களுக்கு முன்பாக உங்களுடைய சத்துருக்களை வெளியரங்கமான கோலமாக மாற்ற விரும்புகிறார்.
He wants to take all these evil, the devil and all the demons and all those people who all those evil spirits that are trying to attack you and try to make a public display in front of you.
இந்த உங்களை கெடுக்க கூடிய உங்களுக்கு கஷ்டம் கொடுக்க கூடிய பிசாசுகள் சாத்தான் அசுத்தாவிகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களுக்கு முன்பாக அவைகள் எல்லாம் வெளியரங்கமான கோலமாக்கி அல்லது பொதுப்படையில கொண்டு நிறுத்த விரும்புகிறார். பொதுப்படையான காட்சியாக்க விரும்புகிறார்.
But that only happens after we've learned to lie down.
இது எப்பொழுது நடக்கிறது என்று சொன்னால் நாம் படுக்க கற்றுக்கொண்ட பிறகு.
And we've learned to walk in the paths of righteousness.
நீதியின் நிமித்தமாய் இந்த நீதியின் பாதையில் நடக்க கற்றுக்கொண்ட பிறகு.
But God wants to show all the principalities and powers in the heavenly places the feast that God is having in front of
us. வானமண்டலங்கள் துரைத்தனங்கள் அதிகாரங்களுக்கு முன்பாக தேவன் நமக்கென்று ஆயத்தமான பந்தியை அவர் காண்பிக்க விரும்புகிறார்.
Even though I walk through the valley of the shadow of death, I'm not going to give up on God.
நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் தேவனை நான் விட்டுவிட மாட்டேன்.
Though he slay me, yet will I trust him.
நான் அவரை அடித்தாலும் அவரை நான் நம்பிக்கையாய் இருப்பேன்.
What shall separate me from the love of God?
தேவனுடைய அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார்?
Famine is not going to separate me from
பஞ்சம் என்னை ஒரு காலம் பிரிக்காது.
Nakedness won't separate me from the
நிர்வாணம் என்னை அவரை விட்டு பிரிக்காது.
Danger won't.
ஆபத்து.
Famine won't.
பஞ்சம்.
Nothing shall separate me from the love of God.
ஒன்றும் என்னை தேவனுடைய அன்பை விட்டு கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்காது.
And I'll overwhelmingly conquer.
நான் முற்றிலும் ஜெயங்குலகரனாய் இருப்பேன்.
That's the feast.
அதுதான் அந்த
That's the feast. That's the feast that the devil hates to see you eating on.
நீ சாப்பிடக்கூடிய இந்த விருந்தை தான் பிசாசு வெறுக்கிறான்.
The devil throws famine at you.
பிசாசு உங்களை நோக்கி பஞ்சத்தை எறிகிறான்.
The devil throws the sword at you.
உங்களை நோக்கி கத்தியை காண்பிக்கிறான்.
The devil throws the nakedness at you.
நிர்வாணத்தை உங்களுக்கு முன்பாக காண்பிக்கிறான்.
And God says I want you to show the devil that you're feasting.
ஆனால் நீ விருந்து சாப்பிடுகிறதை சாத்தானுக்கு நான் காண்பிக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார்.
Go and look at Romans 8, this last part, the few verses there.
ரோமர் 8 ஆம் அதிகாரத்திலே கடைசி ஒரு சில வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். வீட்டுக்கு சென்று
Paul is saying, who will separate me from the love of God?
கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார் என்று பவுல் சொல்கிறார்.
What's the devil going to throw at you to make you say that God doesn't love you?
தேவன் உன்னை நேசிக்கவில்லை என்று சொல்லுவதற்கு எந்த காரியங்களை சாத்தான் எறிய வேண்டும் உங்கள் மீது?
Paul is saying, even if I'm naked, I'm not going to say that means God doesn't love me.
நான் நிர்வாணமானாலும் கூட தேவனை நேசிக்கவில்லை ஒரு காலம் சொல்ல மாட்டேன் என்று
சொல்லுகிறார். ஒன்றும்
அறிந்து
நிச்சயத்திருக்கிறேன். So then the rest of that psalm says you have anointed my head with oil, my cup overflows.
என்னுடைய சத்துருக்கள் முன்பாக நீர் என்னுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
In the presence of my enemies.
என்னுடைய சத்துருக்கள் முன்பாக.
And then that last verse in Psalm 23.
சங்கீதம் 23 கடைசி வசனம்.
Surely goodness and loving kindness will follow me.
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நிச்சயமாய் தொடரும்.
What does that mean?
அதனுடைய பொருள் என்ன?
That means everywhere I go.
நான் எங்கெல்லாம் செல்கிறேனோ.
You know, my children, they come, they go and play in the field or in the playground, and their legs get all dirty and their shoes get all dirty.
என்னுடைய பிள்ளைகள் மைதானத்திலே விளையாட்டு மைதானத்திலே விளையாடுகிறார்கள். அப்படி விளையாடும் பொழுது அவர்கள் போட்டிருக்கக்கூடிய காலணிகள் அழுக்காகி விடுகிறது. ஷூ.
And they come home.
வீட்டுக்கு வருகிறார்கள்.
And then I come home after work and I see all the floor is dirty.
நான் வேலையை முடித்து வீட்டுக்கு வருகிறேன். வீட்டிலே உள்ள தரையெல்லாம் அழுக்காக இருக்கிறதை பார்க்கிறேன். அந்த அழுக்கு ஷூவினாலே அழுக்கடைந்திருக்கிறது.
All the sand from the park has followed them into the house.
அந்த மைதானத்தில் இருந்த மணல்கள் எல்லாம் இவர்களை பின்பற்றி வீட்டுக்குள்ளே வந்து விட்டது இப்பொழுது.
I know where they've been.
இப்பொழுது அவர்கள் எங்கே சென்றார்கள் என்று எனக்கு தெரியும்.
They were in the park.
அவர்கள் பூங்காவில் இருந்தார்கள்.
I was not at home all day, but I know where they were.
நான் வீட்டிலே அதெல்லாம் பார்க்கவில்லை. ஆனால் இந்த மணலை பார்த்து இவங்க எங்க பிள்ளைங்க போயிட்டு வந்தாங்கன்னு எனக்கு நன்றாக தெரிகிறது.
The park followed them home.
அந்த பார்க் இவர்களை வீட்டுக்கு பின்பற்றி வந்து விட்டது.
So what is it saying here?
ஆகவே இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது?
What's going to follow me everywhere I go?
நான் போகிற இடமெல்லாம் எது என்னை பின்பற்றி வர போகிறது?
So Sandeep went to Tamil Nadu for a weekend.
சந்தீப் தமிழ்நாட்டுக்கு இந்த வார இறுதிக்கு சென்று வந்தார்.
What did I leave behind?
நான் என்ன விட்டு சென்றேன்?
When I left,
நான் இந்த இடத்தை விட்டு போகும்போது எதை விட்டு செல்கிறேன்?
Goodness,
நன்மை,
and loving kindness.
அன்பான கிருபை.
Everywhere I go,
எங்கு போனாலும் சரி,
you can see the trail.
நீங்கள் அந்த அச்சடியை அச்சடையாளத்தை பார்க்க முடியும்.
Everywhere you go,
நீங்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும்,
whether your job is going well or not going well,
உங்கள் வேலை நன்றாக இருக்கிறதோ அல்லது நன்றாக இல்லையோ,
whether people are criticizing you or not criticizing you,
ஜனங்கள் உங்களை விமர்சிக்கிறார்களோ இல்லையோ,
what's following you,
உங்களை என்ன பின்பற்றுகிறது?
Complaining,
குறை சொல்லுதலா?
Oh, here comes this brother, he's going to complain.
Oh, இந்த பிரதர் வந்துட்டார், நல்லா புறங்குறி கொண்டே இருக்க போகிறார்.
He's calling me on my phone, I know what it is, he's going to complain.
இப்ப போன் பண்றாரு, இவர் என்ன பேச போறாரு எனக்கு பே தெரியும். எனக்கு
that's what's following that brother every time he goes.
அந்த சகோதர் எங்க போனாலும் அதுதான் அவரை பின்பற்றி செல்கிறது.
But then we've met some other brothers and sisters.
ஆனால் சில மற்ற சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம்.
Things are not going well in their life.
அவருடைய வாழ்க்கையிலே காரியங்கள் சீராக போகிறதில்லை.
But they don't complain.
ஆனால் அவர்கள் எந்த குறையும் இல்லை.
Goodness,
நன்மை,
loving kindness follow them.
நன்மையும் இரக்கமும் கிருபையும் தொடர்கிறது.
This is what happens if the Lord is my shepherd.
தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருந்தால், கர்த்தரின் மேய்ப்பராய் இருந்தால் இதுதான் நடக்கிறது.
Lord Jesus, you are the good shepherd.
ஆண்டவராகிய இயேசுவே, நீர் நல்ல மேய்ப்பர்.
You lay down your life for me.
நீர் எனக்காக உம்முடைய ஜீவனையே கொடுத்தீர்.
This is the proof that you are my shepherd.
நீர் என்னுடைய மேய்ப்பர் என்பதற்கு இதுதான் அத்தாட்சி.
People should see that and sense that loving kindness and goodness follows him wherever he goes.
இவர் எங்கே போனாலும் நன்மையும் கிருபையும் இவரை தொடர்ந்து போகிறது என்பதை ஜனங்கள் உணர வேண்டும்.
This is not some great miracles and all that.
இது பெரிய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் அல்ல.
Just mercy. Loving kindness means mercy.
இரக்கம், நன்மை, கிருபை என்றால் இரக்கம்.
Everywhere he goes, he's just extending mercy.
அவர் எங்கே போனாலும் இரக்கம் அவரிடத்திலிருந்து வெளியாகிறது.
Everywhere he goes, he's not great.
எங்கே போனாலும் அவர் பெரிய ஆளாக இல்லை.
He's just good.
நல்லவராக இருக்கிறார்.
He's just a nice person.
நல்ல நபராக இருக்கிறார்.
He's good to people.
ஜனங்களுக்கு அவ்வளவு நல்லவராக இருக்கிறார்.
He helps people.
மக்களுக்கு உதவி செய்கிறார்.
He wants to give something to bless other people.
மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஏதோ ஒன்றை செய்கிறார்.
He is merciful. He doesn't keep judging other people.
அவர் எப்பொழுதும் மற்றவர்களை நியாயம் தீர்த்துக் கொண்டே இல்லை. அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
It's very difficult to be great.
பெரிய ஆளாக இருப்பது ரொம்ப கஷ்டம்.
It's very easy to be good.
ஆனா நல்லவனாக இருப்பது எளிது.
God doesn't need us to be great.
தேவன் நாம் எல்லாரும் பெரியவர்களாக வேண்டும் என்று விரும்பவில்லை.
God just wants us to be good towards others.
நாம் மற்றவர்களிடத்தில் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம்.
Stop judging them.
அவர்களை நியாயம் தீர்ப்பதை நிறுத்தி விடுங்கள்.
Stop throwing stones at them.
அவரை கல்லெறிவதை நிறுத்தி விடுங்கள்.
We just need, God wants us to be merciful.
நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
And then they see the trail of goodness and mercy.
நன்மையும் கிருபையும் எல்லா இடத்திலும் தொடர்கிறதை பார்க்கிறார்கள்.
And for those who keep following the trail, where does it go to?
அந்த நன்மையும் கிருபையும் தொடர்ந்து கொண்டே இருந்தால் அவர்கள் எங்கே போய் சேருவார்கள்?
It goes to where I'm going.
நான் எங்கே போகிறேனோ அங்கே தான் அதுவும் போகிறது.
It goes to my house.
அது என்னுடைய வீட்டுக்கு போகிறது.
Where's my house?
என்னுடைய வீடு எங்கே இருக்கிறது?
The Lord.
கர்த்தருடைய வீடு.
That's where you'll find me.
அங்கே தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்.
You keep following the trail of goodness and mercy that I leave behind, you'll find that I'm not trying to make my own religion. I'm in the house of the Lord.
என்னுடைய நன்மை கிருபையும் தொடர்ந்து வந்தால் நானாக ஒரு மதத்தையோ மார்க்கத்தையோ ஏற்படுத்துகிறதில்லை. நான் கர்த்தருடைய வீட்டிலே இருக்கிறேன்.
God wants us to dwell in the house of the Lord forever.
கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார்.
Because our heart is to be with God.
என்றால் நம்முடைய இருதயம் தேவனோடு கூட இருக்க வேண்டும்.
God, you can take me to green pastures and I want you.
ஆண்டவரே, நீர் பசும் புல்வெளியில் என்னை அழைத்து சென்றாலும் நீர்தான் எனக்கு தேவை.
You can take me beside lean quiet waters and I want you.
ஆண்டவரே, அமர்ந்த தண்ணீரண்டில் என்னை கொண்டு போய் நடத்தினாலும் நீர்தான் எனக்கு வேண்டும்.
Even though I walk through the valley of the shadow of death, I do not fear because I'm with you.
ஆண்டவரே, இருளின் பள்ளத்திலே நான் நடந்தாலும் நான் பயப்படேன், என்றால் நான் உம்மோடு கூட இருக்கிறேன்.
You anoint my head with oil even though my enemies are right there.
என்னுடைய சத்துருக்கள் எனக்கு முன்பாக இருந்தாலும் என்னுடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர்.
Goodness and mercy are following me, but Lord, I want to be in your house forever.
நன்மையும் கிருபையும் தொடர்ந்து வந்தாலும் ஆண்டவரே, நான் உம்முடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க வேண்டும்.
This is the life with the Lord as my shepherd.
இதுதான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார் என்பதனுடைய வாழ்க்கை.
It's a very simple life.
மிகவும் எளிமையான ஒரு வாழ்க்கை.
There's that verse in Luke chapter 12 verse 32.
லூக்கா 12 அதிகாரம் 32 வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. லூக்கா 12:32. பயப்படாதே சிறுமதியே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார்.
He calls you a little flock.
சிறுமந்தியே என்று அழைக்கிறார்.
Jesus is talking to you as a shepherd talks to sheep.
ஒரு மேய்ப்பன் மந்தையிடத்தில் பேசுகிறது போல இயேசு உங்களோடு கூட பேசுகிறார்.
The Father has gladly chosen to give you this kingdom.
தம்முடைய ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு அவர் பிரியமா இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார்.
That's a beautiful verse.
அது அருமையான ஒரு வசனம்.
But if you look at this verse in context,
ஆனால் எந்த பின்னணியிலே இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால்,
He tells me what this kingdom means.
அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன என்பதை விளக்குகிறார்.
And this kingdom means not to be worried over all these earthly things.
அவருடைய ராஜ்யம் என்றால் என்ன? பூமிக்குரிய காரியங்களை குறித்து கவலையற்ற ஒரு வாழ்க்கை.
Verse 29, Do not seek what you will eat and what you will drink or to keep on worrying.
ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள் என்று சொல்கிறார்.
For all the nations, verse 30, seek this, but your Father knows that you need these things.
இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள், ஆனால் இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார்.
Your Father longs to give you a different kind of kingdom.
உங்களுடைய பிதாவானவர் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ராஜ்யத்தை கொடுக்க விரும்புகிறார்.
The Lord wants to free my heart from being so attached to the things of this earth.
இந்த பூமிக்குரிய காரியங்களிலே அதிகமாய் பற்றி இருக்கக்கூடிய என் இருதயத்தை அவர் விடுவிக்க விரும்புகிறார்.
The sheep, you look at every sheep, you never see a sheep looking up.
நீங்கள் ஆடுகளை பாருங்கள், எந்த ஆடும் மேல் நோக்கி பார்ப்பதில்லை.
Sheep is always looking at the green pastures.
அந்த ஆடுகள் எப்பொழுதும் பசும் புல்வெளியே பார்த்துக் கொண்டிருக்கிறது.
Sheep is always looking at the water.
அந்த ஆடுகள் எப்பொழுதும் தண்ணீரையே பார்த்துக் கொண்டிருக்கிறது.
And God wants to give me a different kind. That's the earthly kingdom.
அது பூமிக்குரிய ராஜ்யம்.
But God wants me to look up and look at him.
ஆனால் நானோ தேவனை நோக்கி கண்களை ஏறெடுத்து பார்க்க விரும்புகிறார்.
In Matthew chapter 9
மத்தேயு 9வது அதிகாரம்
verse 36
36 ஆம் வசனம்
and through 38 36 to 38
மத்தேயு 9வது அதிகாரம் 36 இருந்து 38 வசனங்கள் வரை வாசிக்க கேட்கலாம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சிஷ்யர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகையால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார்.
This verse in 37 and 38 is often quoted in the context of evangelism.
37 38 வசனங்கள் அடிக்கடி சுவிசேஷமயமாக்குதல் என்கிற பின்னணியிலே இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது.
But that's not accurate because Jesus in verse 36 says these words when he saw that there were sheep with no shepherd.
ஆனால் அந்த வியாக்கியானம் அது நேர்த்தியானதல்ல. ஏனென்றால் 36 வசனத்திலே பாருங்கள், திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல பார்க்கிறார்.
God was burdened that there were no shepherds.
அங்கே மேய்ப்பர்கள் இல்லை என்பதனாலே தேவன் இருதயத்திலே பாரப்படுகிறார்.
And there were no shepherds because they had not seen Jesus as their shepherd.
அவர்கள் இயேசுவை தங்கள் மேய்ப்பராக காணாதபடினாலே அவர்கள் மேய்ப்பராக ஆகாதிருக்கிறார்கள்.
Men, most people just wanted to see Jesus as somebody who will heal their sickness or take them to heaven.
அநேகர் இயேசுவை எப்படி பார்த்தல் என்று சொன்னால் வியாதியிலிருந்து சுகமாக்குபவராக பரலோகத்துக்கு எடுத்துச் செல்லுபவராக கண்டார்கள்.
They don't want to say Jesus, you are my shepherd, I want nothing.
ஆண்டவரே, நீர் என் மேய்ப்பராய் இருக்கிறீர், எனக்கு ஒன்றும் தேவையில்லை என்று சொல்லவில்லை.
So Jesus looked at it.
அவர் இயேசுவை பார்த்தார்.
And he felt compassion on them.
அவர் மேல் மனதுருகினார்.
It says in verse 38, beseech.
வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்.
Beg.
அதனால்
it is so difficult for to find people who see God as a shepherd and they themselves will be shepherds like Jesus is a shepherd.
தேவனை மேய்ப்பராக இயேசுவை மேய்ப்பராக கண்டவர்கள் மிகவும் அரிதாய் இருக்கிறார்கள். தாங்களும் மேய்ப்பர்களாக மாறினவர்களும் அரிதாய் இருக்கிறார்கள்.
But I want to end by showing you a story of Peter.
பேதுரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன்.
Peter said in 1 Peter 5 to shepherd the sheep.
மந்தையை மேய்கள் என்று 1 பேதுரு 5வது அதிகாரத்தில் பேதுரு சொல்கிறார்.
He calls the elders, the leaders of God's people as shepherds.
அங்கே மூப்பர்களையும் சபை தலைவர்களையும் மேய்ப்பர்களே என்று அழைக்கிறார்.
But he understood that from Jesus.
அதை எங்கிருந்து விளங்கிக் கொண்டார்? இயேசுவிடத்திலிருந்து.
And in John chapter 21,
யோவான் சுவிசேஷம் 21வது அதிகாரம்,
we see that Jesus gave Peter the task of being a shepherd.
ஒரு மேய்ப்பனாய் இருக்கக்கூடிய பணியை இயேசு பேதுருவுக்கு கொடுத்ததாய் நாம் இந்த யோவான் 21வது அதிகாரத்திலே பார்க்கிறோம்.
And I don't want to go through the whole story in John chapter 21.
21வது அதிகாரத்தில் உள்ள முழு சம்பவத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போவதில்லை.
Most of you probably already know the story.
உங்கள் அனைவருக்கும் இந்த சம்பவம் தெரியும்.
Peter had denied Jesus.
பேதுரு இயேசுவை மறுதலித்தார்.
Jesus had appeared to Peter.
மீண்டுமாய் இயேசு பேதுருக்கு தரிசனமாகிறார்.
But Peter still didn't feel he was good enough.
ஆனாலும் பேதுரு தான் இன்னும் நல்லவனாகவில்லை என்று தான் உணர்கிறார்.
So he went back to fishing in John chapter 21.
ஆகவே யோவான் 21வது அதிகாரத்தில் மீண்டுமாய் மீன் பிடிக்க போய்விட்டார்.
And Peter and the disciples were fishing, they caught nothing, and then Jesus came.
பேதுரும் சீஷரும் ஒன்றும் பிடிக்கவில்லை, அங்கே இயேசு வருகிறார்.
And they got a whole lot of fish.
அவர்கள் படகு நிறைய மீன்களை பிடித்தார்கள்.
And then they have breakfast together.
அவர்கள் ஒன்றாக சேர்ந்து காலை ஆகாரம் சாப்பிட்டார்கள்.
And in verse 15,
15th வசனம்,
he asks Peter a very simple question.
அங்கே பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறார்.
Do you love me more than anything?
இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?
Do you love me more than everything?
எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா?
Do you love me with all of your heart?
முழு இதயத்தோடு என்னை நேசிக்கிறாயா?
Are you willing to return to me with all of your heart?
முழு இதயத்தோடு என்னிடத்தில் திரும்ப விரும்புகிறாயா?
Peter said, Lord, to the best of my ability, I can love you.
ஆண்டவரே, எனக்கு தெரிந்திருக்கிறவரை நானும் என்னை நேசிக்கிறேன்.
Jesus said,
இயேசு சொன்னார்,
Be a shepherd like I am a shepherd.
நான் ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறது போல பேதுருவே நீரும் ஒரு மேய்ப்பனாய் இருந்துவிடு.
Tend my lambs.
என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக.
Tend my sheep.
என்னுடைய ஆட்டுகளை ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக.
Become a shepherd.
ஒரு மேய்ப்பனாய் மாறுவாயாக.
So this is not just for the people who have been Christians for many years.
அநேக ஆண்டுகளாக கிறிஸ்துவல இருந்தவர்களுக்கு இந்த செய்தி அல்ல.
Even if you've denied God.
நீங்கள் தேவனை மறுதலித்திருந்தாலும் கூட.
Even if you denied Jesus to a servant girl like Peter said.
பேதுரு செய்தது போல ஒரு வேலைக்காரியிடத்தை போய் இயேசுவை மறுதலித்திருந்தாலும்.
You know what happened in this miracle?
இந்த அற்புதத்தில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும்.
Peter was trying to catch fish.
பேதுரு மீன் பிடிக்க முயற்சிக்கிறார்.
He couldn't catch anything.
எதையும் பிடிக்க முடியவில்லை.
Then Jesus comes and he catches 153 fish.
இயேசு வருகிறார், 153 மீன்களை பிடிக்கிறார்.
It's like green pastures for a sheep.
அங்க ஆடுகளுக்கு ஒரு பசும் புல்வெளியை போல.
And he's sitting there with all the 153 sheep.
பேதுரு அங்கே,
sorry, fish.
அங்க 153 மீன்களை வைத்துக்கொண்டு பேதுரு உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்.
This is what Peter was an expert in.
இதிலதான் பேதுரு கை தேர்ந்தவராய் இருந்தார்.
And this is more fish than he probably ever had.
இதுவரைக்கும் பிடித்ததை விட அதிகமான மீன்கள் இது.
And Jesus and Peter are sitting there.
இயேசுவும் பேதுரும் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
And he's saying, look at all these sheep. Look at all these fish.
இந்த மீன்களை எல்லாம் நோக்கி பார்.
You can make lots of money with this fish.
இந்த மீன்களை விற்றால் அதிகமாய் பணம் சம்பாதிக்கலாம்.
You can sell these fish and not give me 10%, give God 20%.
நீ இந்த மீன்களை விற்று 10% நீ 20% நீ கொடுக்கலாம்.
You'll still have enough money.
ஆனாலும் உனக்கு போதுமான பணம் இருக்கும்.
So I can be that kind of God to you.
அப்படிப்பட்ட தேவனாய் நான் இருக்க முடியும்.
Or do you love me more than all of that?
அல்லது இவள் எல்லாவற்றை காட்டிலும் என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா?
That's what made Peter the man he was.
இதுதான் பேதுருவை பேதுருவாக மாற்றியது.
Because even when he saw all the opportunity to make lots of money,
எவ்வளவோ பணத்தை சம்பாதிப்பதற்கு திரளான தருணங்களை பார்த்தாலும் வாய்ப்புகளை பார்த்தாலும் கூட,
to be a successful fisherman,
ஒரு வெற்றிகரமான மீன் பிடிக்கிறவராய் இருப்பதை விட,
Jesus asked him, look, now see all this fish, do you love me more than this?
இந்த மீன்களை எல்லாம் பார், இவளை காட்டிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா?
What if God was to offer you 100 crores?
100 கோடி ரூபாய் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தால் எப்படி இருக்கும்?
Or build the body of Christ.
அல்லது சரீரமாக சபையை கட்டுவாயாக என்று சொல்கிறார்.
You think it's an easy choice?
எளிதாய் நீங்கள் தீர்மானம் எடுத்து விட முடியும் என்று நினைக்கிறீர்களா?
Maybe we should get 100 crores of suitcases and put it in front here to see how much that money is.
100 கோடி ரூபாய் பணம் எவ்வளவுனா 100 கோடி சூட்கேஸ் வாங்கி வைக்க வேண்டியிருக்கும். அதுல ஃபுல்லா நிறைச்சனா 100 கோடி ரூபாய் பணம்.
Maybe we should put gold bars full of it and put it here to see how much money that is.
அல்லது இவைகளை எல்லாம் தங்கமாக மாற்றி தங்க கட்டிகளாக முன்னாடி அடுக்கி வைக்க வேண்டும். 100 கோடி ரூபாயினால் எவ்வளவு பணம் பார்.
Peter saw all 153 fish there.
பேதுரு அங்க இருக்கக்கூடிய 153 மீன்களையும் பார்த்தார்.
Do you love me more than this?
இவைகளை காட்டிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா?
That's what Jesus is asking me.
இதைத்தான் இயேசு என்னிடத்திலும் கேட்கிறார்.
Because if you do, I'm going to give you these sheep.
நீ செய்வாயனால் நான் இந்த ஆடுகள் உனக்கு தருகிறேன்.
These are sheep who backbite, who complain.
இந்த ஆடுகள் யார் தெரியுமா? புறங்குகிறவர்கள், குறை சொல்கிறவர்கள்.
They make a mess everywhere.
எங்கு போனாலும் குழப்பிக் கொள்கிறவர்கள்.
They don't listen to what I say.
நான் சொல்கிறதை கேட்காதவர்கள்.
But tend for them.
ஆனால் அவர்களை மேய்ப்பாயாக.
Shepherd them.
அவர்களுக்கு நீ மேய்ப்பனாய் இருந்துவிடு.
Feed them.
அவர்களை போஷி.
Or have 153 sheep on the other side, 153 fish.
அல்லது உனக்கு 153 மீன்கள் வேண்டுமா?
Have 100 crores.
100 கோடி ரூபாய்.
Or you want to take care of my sheep.
அல்லது என்னுடைய ஆடுகளை நீ பராமரிக்க வேண்டுமா?
This is the choice the Lord is asking me.
இந்த தெரிவை தான் நான் செய்ய முடியாது தேவனிடத்தில் கேட்டார்.
You want a promotion in your work.
உன்னுடைய வேலையில் உனக்கு வேலை உயர்வு வேண்டும்.
So I'll give you that.
அது உனக்கு தருகிறேன்.
You want more money? I'll give you that.
அதிக பணம் வேணுமா? தருகிறேன்.
Do you want that or do you love me more than all of that?
அது உனக்கு வேண்டுமா அல்லது அவைகள் எல்லாவற்றையும் காட்டிலும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா?
What do you want? You want a nicer car? You want a nicer house? You want what more do you want? You put all of that there.
உனக்கு நல்ல கார் வேண்டுமா, நல்ல வீடு வேண்டுமா, நல்ல சொகுசு வேண்டுமா, இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டு வைத்து விடுங்கள்.
Oh, like David, will you say your loving kindness, Lord, is better than anything in my life?
அல்லது தாவீதை போல ஆண்டவரே, ஜீவனை பார்க்கலும் உம்முடைய கிருபை மேலானது, என்னுடைய ஜீவனிலே எதை காட்டிலும் உம்முடைய கிருபை மேலானது என்று சொல்ல முடியுமா?
Lord, because of your loving kindness, I love you more than all of that.
ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிமித்தமாய் இவள் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக உம்மை நேசிக்கிறேன். ஆண்டவரே,
I'll tell you, I used to say this when I was 17 years old.
நான் 17 வயதாக இருக்கும் பொழுது நான் இதை சொன்னேன்.
It was much easier for me to say it then.
அப்பொழுது இதை சொல்வது எளிதாக இருந்தது.
Now it's much harder for me to say that.
இப்பொழுது அதை எனக்கு சொல்வது கஷ்டமாக இருக்கிறது.
Because I see how difficult it is.
அது எவ்வளவு கடினம் என்பதை பார்த்திருக்கிறேன்.
To say that I love you Jesus more than everything else.
ஆண்டவர் எல்லாவற்றை காட்டிலும் அதிகமாக உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்வது எவ்வளவு கடினம் என்று அறிந்திருக்கிறேன்.
I see how many times I've been fooled by the devil.
எத்தனை முறை நான் பிசாசினால் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்பதை நான் பார்த்திருக்கிறேன்.
By things much less than 153 fish.
153 மீன்களை காட்டிலும் குறைவான மதிப்புள்ள காரியங்களினாலே சாத்தானை ஏமாற்றி இருக்கிறான்.
I have been distracted. I have been gone this way, that way.
நான் வழி தவறி இந்த பக்கமும் அந்த பக்கமாய் போயிருந்திருக்கிறேன்.
But the Lord is constantly saying, make my path straight.
ஆனால் தேவன் தொடர்ந்து என்னிடத்தில் சொன்னதெல்லாம், பாதையை செவ்வையாக்கு, நேர் கோடாக மாற்று.
Don't turn to the left, don't turn to the right.
வலதுபுறமாவது இடமுறமாவது திரும்பாதே.
Don't be fooled by 100 crores. Don't be fooled by 153 fish.
நீ 100 கோடி ரூபாய் ஆனாலும், 153 மீன்கள் ஆனாலும் அதனாலே நீ வஞ்சிக்கப்பட வேண்டாம்.
Do you love me more than these?
இவைகளை காட்டிலும் அதிகமாய் என்னை நேசிக்கிறாயா?
I want to be able to say more and more, the Lord is my shepherd.
அதிகம் அதிகமாய் கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாய் என்று நான் இருக்கிறார் என்று நான் சொல்ல வேண்டும்.
I do not want.
எனக்கு தாழ்ச்சி இல்லை.
I do not want anything.
எனக்கு வேற ஒன்றும் தேவையில்லை.
My desire is that I may goodness and mercy will follow me.
என்னுடைய ஆசை எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர வேண்டும்.
But if you want to find me,
என்னை நீ கண்டுபிடிக்க வேண்டுமானால்,
you will find me in the house of the Lord.
கர்த்தருடைய வீட்டிலே தான் நான் பார்க்க முடியும்.
You will find me building the body of Christ.
நான் தேவனுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிற இடத்திலே தான் நான் பார்க்க முடியும்.
Because the Lord is my shepherd.
என்றால் கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார்.
May God help us.
தேவன் நமக்கு உதவி செய்வாராக.